புத்தகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை எஸ் ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் இன்று தத்துவ ஞானி சாக்ரடிஸின் வாழ்வும் வாக்கும் பற்றி புத்தக மதிப்புரை பகுதி 48 வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ் ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்விலே இன்று நாம் கேட்க இருப்பது தத்துவ ஞானி சாக்ரடிஸ் வாழ்வும் வாக்கும். இந்நூலின் ஆசிரியர் சி எஸ் தேவநாத். இதனை புதிய புத்தக உலகம் 2010 வெளியிட்டுள்ளது. இந்நூலின் விலை 60 ரூபாய். உலகம் சிந்தனையாளர்களால் உருப்பெற்றது. தங்களின் அறிவார்ந்த கருத்துக்களை கொண்டு இந்த உலகையும் மனிதர்களுடைய வாழ்வையும் அவர்கள் வடிவமைத்தனர். அந்த தத்துவங்களால் சமூகத்தில் அறிவு வந்தது, அறிவியல் வந்தது, நாகரிகம் வந்தது, அறிவியல் வந்தது. எல்லாமும் சிந்தனையாளர்களின் நிலை பேருடைய உண்மைகள் காட்டிய வழிகள்தான். வளர்ச்சிக்கும் சாதனைகளுக்கும் வழிவகுத்தது. உண்மை சோதனைகளை எதிர்கொள்கிறது. உண்மையை உயர்த்தி பிடிப்பவர்களுக்கும் சோதனைகள் துன்பங்களை எதிர்கொண்டு அக்னியாற்றை நீந்தி கடந்தவர். உலக நாகரிகங்களில் குறிப்பிடத்தக்கது கிரேக்கர்களின் நாகரிகம். கிரேக்கம் விவசாயம் வணிகம் இவற்றில் செழிப்புற்ற நாடு. எங்கே செழுமை இருக்கிறதோ அங்கே கலைகளும் சிறக்கும் என்பார்கள். கிரேக்கர்கள் குறிப்பிட்ட அளவு கவிதை சிற்பம் ஓவியம் பேச்சு இவற்றால் தேர்ந்தவர்கள். அரிஸ்டாட்டிலின் தத்துவங்கள் அறிவியல் மருத்துவம் சார்ந்த உண்மைகள் இவை இன்றளவும் வியந்து போற்றப்படுவதே அதற்கு சான்று. கிரேக்கர் மொழி பற்றும் இலக்கிய ஆர்வமும் கொண்டவர்கள். ஹோமர் எழுதிய இலியாத் மகாகவ்யம் உலக அளவில் புகழ் பெற்றது. ஐரோப்பிய மொழிகளை அனைத்தும் அடிப்படையாக விளங்கியது கிரேக்க மொழி. பிறவி குருடரான ஹோமர் எழுதிய எழுத்தாளர் மட்டுமல்ல பிறவி குருடரான ஹோமர் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல இசைக்கலைஞரும் கூட. அவர் பாடுவதோடு இசைக்கருவிகளை இயக்குவதிலும் வல்லவராயிருந்தார். கிரேக்கர்கள் தீயை வணங்கினர். நகர பொதுமன்றத்தில் எப்போதும் தீ வளர்க்கப்படும். மக்கள் தங்களுடைய வீடுகளிலும் தீ வளர்த்தனர். தீயின் முன்பாக உணவு பண்டங்களை வைத்து வழிபட்டனர். தங்கள் முன்னோர்களை நினைவில் கொண்டு போற்றவும் சந்ததியினரின் நல்வாழ்விற்கு பிரார்த்திக்கவும் அவர்கள் தீயை வணங்கினர். நம்முடைய நாட்டைப் போலவே கிரேக்கத்தில் எண்ணற்ற கோயில்களில் சிற்ப வேலைபாடுகள், கிரேக்க சிற்பங்கள் அவர்களுடைய தனியாத கலை ஆர்வத்தின் வெளிப்பாடு என்றே சொல்ல வேண்டும். கலையை வாழ்வாக கொண்ட கிரேக்கத்தில் பிறந்தார் சாக்ரடிஸ். அந்த மண்ணுக்குரிய மொழி பற்றும் நாட்டு பற்றும் கலா ரசனையும் அஞ்சாமையும் அவரிடம் காணப்பட்டதில் வியப்பில்லை. கிமு 470 ஏதென்ஸ் நகரில் பிறந்தவர் சாக்ரடிஸ். சாக்ரடிஸின் தந்தை சிலை வடித்தார், மகன் சிந்தனையை வடிப்பவராயிருந்தார். அவர் காலத்தில் கிரேக்கத்தில் கட்டாய இராணுவ சேவை இருந்தது. வீட்டுக்கு ஒரு இளைஞர் இராணுவத்தில் பணியாற்ற சேர்ந்தே ஆக வேண்டும் என்பது நாட்டின் சட்டம். சாக்ரடிஸும் இராணுவ பணியாற்ற சேர்ந்தாக வேண்டும். சாக்ரடிஸ் தரைப்படையில் இடம்பெற்றார். பொலப்பனியோசிய போரிலும் அவர் காட்டிய வீரத்தை அரசு பாராட்டியது. ஆம்பிளி போலீஸ் போரிலும் அவருடைய ஆற்றல் வெளிப்பட்டது. அவர் விரும்பியிருந்தால் பல உயர் பதவிகளை பெற்றிருக்கலாம். ஆனால் சாக்ரடிஸ் குறிப்பிட்ட காலம் இராணுவத்தில் பணியாற்றிய பின் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டார். அவருடைய நோக்கம் அறியாமை இருளில் மூழ்கி கிடக்கும் மக்களுக்கு அறிவொளி வழங்கி அவர்களை மீட்டெடுப்பதாகவே இருந்தது. சாக்ரடிஸ் தெளிந்த அறிவுடையவர். அவர் மக்களை நோக்கி சொன்னார், அறிவின் எல்லை மிகப்பெரியது, தொடர்ந்து அறிவை தேடுங்கள் என்று. கிரேக்க மக்கள் பல தெய்வங்களை வழிபட்டனர். அவற்றுள் டெல்லஃபி என்ற இடத்தில் உள்ள கோயிலும் ஒன்று. அங்கெல்லாம் கோயிலில் குறி சொல்பவர்கள் இருந்தார்கள். மக்கள் அவர்களுடைய வார்த்தைகளை தெய்வ வாக்காக நம்பினர். பெரும்பாலும் குறி சொல்பவர்கள் பெண்கள்தான். டெல்பி கோயில் பூசாரினி ஒரு சமயம் இப்படி குறி சொன்னால், உங்களில் யார் தனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்கிறானோ அவனே உண்மையான ஞானி என்று. சாக்ரடிஸ் இவ்விதமாகவே அடையாளம் காட்டப்பட்டார். மக்கள் சாக்ரட்டிஸ் அறிஞராக மதித்து அவரிடம் அறிவுரை பெற வந்தனர். மக்கள் அடுத்தவர் பேச்சுக்கு காது கொடுத்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது, தங்கள் சொந்த அறிவை பயன்படுத்தி எது நல்லது எது கெட்டது என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் நம்பினார். கேள்விகளில் தொடங்குகிறது அறிவு தேடல். ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, எப்போது என்று ஒருவர் கேட்பதன் மூலம் அடுத்தவரிடம் கேட்பது, தனக்குத்தானே கேட்டுக்கொள்வது என்று தன்னுடைய அறிவின் எல்லையை விரிவுபடுத்திக் கொள்கிறார்கள். சாக்ரட்டிஸ் மக்களிடம் கேள்வி கேட்டார், அவர்களையும் கேள்விகள் கேட்க தூண்டினார். அவ்விதமாய் கிரேக்கத்தில் அறிவு வேட்கையை அவர் எழுப்பினார். சாக்ரட்டிஸ் அநியாயங்களை தட்டி கேட்பவர், அநீதிக்கு எதிராக பொங்கி எழுபவர். தன்னுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் அஞ்சாமல் சொல்லிவிடுவார். பிரத்யேக கூட்டங்கள் போட்டுத்தான் பேச வேண்டும் என்பதில்லை. சந்தைப்பேட்டை, தெருமுனை என்று மக்கள் கூடும் இடங்களிலெல்லாம் அவர் உரத்த குரலில் பேச தொடங்கிவிடுவார். தன்னுடைய பேச்சை முடித்து கொண்டு அவர் எப்போது வீடு திரும்புவார் என்பது அவருக்கே தெரியாது. அவரது மனைவி மெர்டன் எத்தனை நேரமானாலும் காத்திருந்து பணிவிடைகள் செய்வாள். அவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள். மெர்டன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போனால் வீட்டை நிர்வகிக்கும், குழந்தைகளை பராமரிக்கவும் சாந்தி பே என்ற பெண்ணை மணந்தார். மெர்டனின் பண்புகளுக்கு எதிர்பண்புகள் கொண்டவர் சாந்தி பே. சாக்ரட்டிஸ் எதையும் தனது அறிவின் துணையுடன் ஆராய்ந்து பார்க்கிறவர். மரபு வழி வந்தது என்பதற்காக அவர் எந்த ஒன்றையும் கண்மூடிக்கொண்டு ஏற்கொள்ள மாட்டார். பகுத்தறிவுக்கு பொருந்தாதவற்றை அவர் கடுமையாக சாடுவார். குருட்டு நம்பிக்கையில் ஊறி தலைத்த மனிதர்களை சாடவும் அவர் தவறியது இல்லை. மக்களின் மூட நம்பிக்கையை தங்கள் மூலதனமாக்கி வாழ்பவர்களுக்கு சாக்ரட்டிஸ் பகையாய் தெரிந்தார். மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டால் அவர்களை சுரண்டி பழைப்பவர்களுக்கு ஆபத்து. எனவே ஆட்சியில் இருப்பவர்களும் சமய குருமார்களும் அவர்களை அறியாமையில் மூழ்க வைத்திருந்தனர். ஒட்டுமொத்த மக்களும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்க ஒரு கூட்டமாக சுகபோகங்களில் திளைத்து கொண்டிருந்தவர்களுக்கு சாக்ரட்டிஸின் வளர்ச்சி பிடிக்கவில்லை. மக்கள் மத்தியில் சாக்ரட்டிஸ் இருந்த வரவேற்பை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. அதிகாரத்தில் இருந்த டினிஸ் மிலிடஸ் லைகான் போன்றவர்கள் சாக்ரட்டிஸ் மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசினர். ஏதாவது ஒன்றில் அவரை சிக்க வைத்து கடும் சிறையில் தள்ளிவிட துடித்தனர். முடிந்தால் அவருடைய உயிரை பறிக்கவும் திட்டமிட்டிருந்தது. கிரேக்க இளைஞர்களின் உள்ளத்தில் நச்சு எண்ணங்களை விதைக்கிறார் இவர். மரபுகளை மதிக்காதவர், மக்களை தவறான வழியில் நடத்தி செல்கிறார். சாக்ரட்டிஸ் நெறியற்றவர், நாத்திகவாதி என்றெல்லாம் அவதூறுகள் பரப்பினார். கொள்கையில் உறுதி படைத்தவர்கள் தடைகளை கண்டு அஞ்சுவதில்லை. உடனுக்குடன் தடைகளை தகர்த்து கொண்டு தங்கள் பாதையில் தொடர்ந்து முன்னேறுவார்கள். சாக்ரட்டிஸ் அஞ்சாமையில் கவரப்பட்ட இளைஞர்கள் பலர் அவருடைய சீடர்களாயினர். இளைய தலைமுறை சாக்ரட்டிஸ் உதாரண புருஷராக பின்பற்ற தக்க முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டிருந்தனர். எத்தனைக்கு எதிர்ப்பு இருந்ததோ அத்தனைக்கு மேலெழுந்தார் அவர். சாக்ரட்டிஸ் உண்மையை உயர்த்தி பிடித்தார். மக்கள் சாக்ரட்டிஸை உயர்த்தி பிடித்தனர். ஒட்டுமொத்த கிரேக்கத்தின் பார்வையும் அவர் மீது பதிந்திருந்தது. சாக்ரட்டிஸுக்கு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கை கண்டு அதிகார வர்க்கம் அதிர்ச்சிக்குள்ளானது. அவரை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து மேலேதன் என்ற கவிஞனை, அநீதன் என்ற தோல் வியாபாரியும் என்பவனையும் கொண்டு சாக்ரட்டிஸ் மீது வழக்கு தொடுத்தது. சாக்ரட்டிஸ் கிரேக்கர்களின் மரபுகளை உடைத்தெறிய முற்படுகிறார். இளைஞர்களை ஒழுக்க நெறியினின்றும் உலகிச் செல்ல செய்கிறார். குற்றச்சாட்டுக்களை அடுக்கினர். வழக்கு மன்றத்துக்கு வந்த மேலேதானை அழைத்து, அப்பனே, ஏதென்ஸ் நகர இளைஞர்களை நான் தவறாக வழி நடத்தினேனா என்று கேட்டார். அந்த தவறை நீர் செய்திருக்கிறீர் என்றார். நல்லது, நம் நாட்டு இளைஞர்களின் வளர்ச்சியில் யாருக்கு அக்கறை இருக்கிறது என்று உம்மால் சொல்ல முடியுமா? ஒரு நிமிடம் தாமதித்து அரசுக்குத்தான் இளைஞரிடம் உண்மையான அக்கறை உள்ளது என்ற கூறினார். நலனை கருத்தில் கொண்டு சட்டம் ஏற்றுகிறது என்றார். அப்படியானால் தனிநபர்களுக்கு சமுதாய நலனில் அக்கறை இல்லை என்கிறீரா? நான் அப்படி சொல்லவில்லை. இளைய தலைமுறையின் அக்கறை கொண்ட சிலரை குறிப்பிடுவீரா? தாராளமாக நாட்டு நீதிபதிகளை சொல்லலாம். அரசு உண்மையெனில் ஓரிரு நீதிபதிகளின் பெயர்களை நீர் குறிப்பிடலாமே. ஓரிருவர் என்ன, அனைத்து நீதிபதிகளும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். எல்லோரும் என்கிறீர்களா என சாக்ரட்டிஸ் கேட்க, ஆம் என்றே என்றான் மேலேதான். இதனை உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? எல்லோரும் அக்கறை இருக்கும் போது அவர்களுள் ஒருவனான எனக்கு மட்டும் இளைஞர்களிடம் அக்கறை இல்லாமல் போய்விடுமா என்றார் சாக்ரட்டிஸ். அதென்ன சந்தேகம், உமக்கு இளைஞர்களிடம் அக்கறை இல்லை என்பதோடு அவர்களை அழிவு பாதையில் செலுத்துகிறீர்கள் என்பதும் உண்மை. சாக்ரட்டிஸ் சிரித்தபடி கேட்டார், நீங்கள் எல்லோரும் இளைஞர்களுக்காக பாடுபடுகிறீர் போது நான் ஒருவன் மட்டும் அவர்களை எப்படி திசை திருப்ப முடியும்? மேலேதான் பதில் சொல்ல முடியாமல் விழித்தான். சாக்ரட்டிஸ் சொன்னார், ஊருக்கு வெள்ளம் வந்தால் ஊரே அழியும். ஊர் மக்கள் ஒட்டுமொத்தத்தில் அழிந்து போவார்கள். இளைஞர்களின் உள்ளத்தில் கள்ளம் புகுந்தால் அழிவது அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சுற்றி இருப்பவர்களும் தான். அப்படி இருக்க என்னை நானே அழித்து கொள்வேனா, முயற்சி செய்வேனா, நான் ஈடுபடுவேனா? நீ பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லப்பனே என்று, நீர் தவறானவர், உன் வாக்கு உண்மை, வன்மையில் என் வாயை மூடப்பாக்கிறீர்கள் என்றான் மேலேதான். சரி, நான் தவறானவன் என்றே வைத்துக் கொள்வோம். உம்மை போன்ற அறிஞர் பெருமக்கள் முயன்றால் என்னை திருத்தி இருக்கலாமே. அதை விட்டுவிட்டு என் மீது வழக்குகளை தொடுத்துக் கொண்டே போவானேன். உம்மை கயவன் என்று நான் கூற மாட்டேன். ஆனால் ஆட்சியாளர்களின் கைக்குலியாகவே செயல்படுகிறீர்கள். உங்கள் நோக்கம் இளைஞர்களை வழிநடத்துவதல்ல, எனக்கு குழி பறிப்பதுதான் என்றார் சாக்ரட்டீஸ். அவருடைய வார்த்தைகள் மேலைதானை மட்டுமன்றி அதிகார வர்க்கத்தையே ஏதென்ஸ் மக்களுக்கு அடையாளம் காட்டியது. பொய்மை 100 முறை வென்றாலும் உண்மை நிலைத்து நிற்கிறது எப்போதுமாய். ஆயினும் பொய்யின் ஆரவாரத்தில் உண்மை ஓசையின்றி கிடக்க நேரிடுகிறது. உண்மையின் நிலையை நன்றாக புரிந்து கொண்டவர் சாக்ரட்டீஸ். அவரால் வேறொன்றுக்காக உண்மையை விட்டு கொடுக்க முடியாது, உயிர் வாழ்வதற்காகவும் கூட. காலகாலமாக நாம் நம்பி கடைபிடித்து வரும் மதத்தின் மீது சாக்ரட்டீஸ் கொஞ்சமும் நம்பிக்கை மதிப்போ கொண்டிருக்கவில்லை. புதிய கடவுள், புதிய மதம் என்று பதட்டி கொண்டிருக்கிறான். இவன் சிந்தனையாளனும் அல்லன், சித்தம் கலங்கியவனும் அல்லன். இளைஞர்களின் மனதில் நச்சு விதையை தூவி சமுதாயத்தை நாசம் பண்ணி கொண்டிருப்பவன். பேச்சு திறமைக்கு அளவே இல்லை. உயர்ந்ததை தாழ்ந்ததென்றும் இழிவானதை உயர்ந்ததென்றும் திரித்து பேச தெரிந்தவன். இவனுடைய பேச்சு மக்களுடைய அறிவை மயக்குகிறது. இவன் மட்டும் இன்னும் கொஞ்ச காலம் உயிரோடு இருந்தால் ஒட்டுமொத்த ஏதென்ஸும் குட்டிச்சுவராகிவிடும். மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மிலிட்டஸ் குற்றம் சாட்டினான். சாக்ரட்டீஸ் பேசினார். அவரது பேச்சு மிலிட்டனின் குற்றச்சாட்டை மறுப்பதாகவும் தன்னுடைய உண்மை நிலையை உரைப்பதாகவும் இருந்தது. வானத்து நிலவை தாங்கள் உள்ளங்கையில் மனிதர்கள் மறைக்க முடியுமா? உண்மை ஒரு நிலவாக எல்லோரும் பார்க்கும் படி உள்ளது. வஞ்சனை நிரம்பியவர்கள் உண்மையை எப்படியாவது மூடி மறைத்து பொய்மையை குழுவிலேயே அமர்த்த பார்க்கிறார்கள். இவர்கள் அறிவுக்கு எதிரானவர்கள். அறியாமை மூலம் மக்களை தங்கள் அடிமைகளாக வைத்திருப்பதுதான் இவர்கள் நோக்கம். எல்லாவற்றுக்கும் நீங்கள் கண்டிராத ஒரு முகம் உண்டு. அந்த முகத்தை நான் காண முற்பட்டேன். எனது அறிவின் துணை கொண்டு மக்கள் இதுவரை அறிந்திராதவற்றை நான் அவர்களுக்கு காட்ட முனைந்தேன். இருட்டில் அல்லாடி கொண்டிருப்பவர்களுக்கு நான் வெளிச்சத்தை காட்ட முனைந்தேன். உறங்கி கிடந்தவர்களை ஒளிப்படைய செய்வது தவறா? மயங்கி கிடந்தவர்களை நான் தெளிவு பெற செய்தேன், அது தவறா? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், உங்கள் அறிவின் துணை கொண்டு எதையும் ஆராய்ந்து பாருங்கள் என்றேன், அது குற்றமா? இப்படி அடுக்கடுக்காய் கேள்விகள் கேட்டார் சாக்ரட்டீஸ். அவர் மீது குற்றம் சாட்டியவர் திகைத்து போனார்கள். இவர்கள் தீர்ப்பை முன்பாகவே தீர்மானித்துக் கொண்டு வழக்காடுகிறார்கள் என்று சாக்ரட்டீஸ் உரத்த குரலில் சொன்னபோது மக்கள் கூட்டம் ஆட்சியாளர்களையும் மதவாதிகளையும் எதிர்த்து குரல் எழுப்பியது. சாக்ரட்டீஸின் வார்த்தைகள் வசிய மருந்தே தடவிக்கொண்டிருக்கவில்லை. அவை சத்தியம் என்ற அக்னியில் தோய்த்தெடுக்கப்பட்டவை. அவரது நாவின் அசைவு தங்கள் தலைவிதியை தீர்மானித்துவிடும் என அஞ்சியது அதிகார வர்க்கம். நீ பேசுவதை நிறுத்தியாக வேண்டும், இல்லையே உன் மூச்சை நாங்கள் நிறுத்திவிடுவோம் என்று சாக்ரட்டீஸுக்கு எச்சரிக்கை விடப்பட்டது. என்னை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது, உண்மைக்கு நீங்கள் திரையிட முடியாது என்று பொங்கி எழுந்தார். ஒரு கட்டத்தில் ஆட்சியாளர்கள் சாக்ரட்டீஸை நீதிக்குண்டில் ஏற்றினார்கள். சாக்ரட்டீஸ் கடவுளுக்கு எதிரானவர், மதத்துக்கு எதிரானவர், இளைய தலைமுறையை சீரழிக்கிறார் என்று குற்றச்சாட்டுகள் அறிவுக்கு பொருந்தாதவற்றை தூக்கி எறிய நான் மக்களிடம் உரைத்து தவறா? யார் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு விடாதீர். உங்கள் பகுத்தறிவு கொண்டு விஷயங்களை சீர்தூக்கி பாருங்கள் என்றேன். வேறு எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுக்காதீர்கள் என்றேன், அது தவறா? நீசர்கள் நீதியின் காவலர்களாகி விடுகிற போது நேர்மையான தீர்ப்பு என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? மேலைதன் என்கிற பாதகன் சாக்ரட்டீஸ் எதிராக வழக்கு தொடுத்தான். அந்த வழக்கு நடத்தியவனும் மனசாட்சியை வேறறுத்தவன். நீதிமன்ற பெரும்பான்மை சாக்ரட்டீஸ்க்கு எதிராகவே இருந்தது. அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து அவருக்கு மரண தண்டனை விதித்து, அதே சமயம் சாக்ரட்டீஸ் கடவுளை நம்புவதாகவும் இளைஞர்களை திசை திருப்புவது இல்லை என்றும் உறுதியளித்தால் அவரை மன்னித்து விடுவதாக நீதிபதிகளின் குழு தெரிவித்திருந்தது. குயில் நினைத்த போது கூகுகிறது, மயில் நினைத்த போது ஆடுகிறது, மலர்கள் புன்னை பூக்கிறது, நதிகள் தன் போக்கில் போகின்றன. குயிலை கூவாதே என்று தடை போட முடியுமா? மயிலை ஆடாத என்று உத்தரவு பிறப்பிக்க முடியுமா? மலர்களே பூக்காதீர்கள் என்று அச்சுறுத்தி பார்த்தால் அது நடக்கின்ற கதையா? நதிகளை தடுத்து வைப்பது சாத்தியமா? நான் சிந்தித்ததை சொல்கிறேன். என் செயலை தீர்மானிப்பது நீங்கள் அல்ல, என் சுதந்திரத்தில் தலையிட நீங்கள் யார் என்று முழங்கினார் சாக்ரட்டீஸ். உண்மைக்காக போராடுகிறவனுக்கு மரண தண்டை தான் வெகுமதி என்றால் நான் அதை மனதார ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்தலை நான் யாரிடமும் யாசித்து பெற வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டார். நீதிபதிகள் சினமுற்றனர். நீ நஞ்சினை அறிந்து உயிர்விட வேண்டும் என்று தீர்ப்பு செய்தனர். புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு இதுகாரும் சவிமடுத்த அனைவருக்கும் எனது நன்றி.
நேயர்களே, இதுவரை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் தத்துவ ஞானி சாக்ரடிஸின் வாழ்வும் வாக்கும் பற்றி நம்முடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.